హల్లెలూయా 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 హల్లెలూయా. திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 16 முடியும். இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு பொங்கல் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான இறை சிந்தனையினுடைய நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க உங்களை அன்புடன் நாங்கள் அழைத்து நிற்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. வார்த்தையை பற்றி நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே நான் இருக்கிறேன். வார்த்தை உயிர் உள்ளது. வார்த்தை உயிருள்ளது அப்படின்னா அது நமக்குள்ளே அது போகிற போது அது உயிருள்ள ஆற்றலாக மாறுகிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த உயிருள்ள ஆற்றல் உள்ள வார்த்தையை நீங்கள் உள்ளத்தில் இருத்தி வைக்கணும். பைபிளில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் உடனே உங்களுக்கு 2 வார்த்தையாவது சொல்ல தெரியணும். அப்போ தான் அங்கே ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றுமே தெரியல அப்படின்னா, உன்னுடைய இதயத்திற்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை இல்லை அப்படின்னா, அங்கே வேறு ஒன்று இருக்கும், அதுதான் உங்களை வாழ வைக்கும். அது எப்படி வாழ வைக்கும்? அது எப்படி வாழ வைக்க வேண்டுமோ அப்படி வாழ வைக்கும், உலகத்தின்படியாக. அதனால தான் இந்த நாளில் நாங்கள் உங்களுக்கு இந்த இறை செய்தியை மீண்டும் மீண்டுமாக நீங்கள் கேட்டுக்கொண்டபடியாகவும் இந்த தேவையின் நிமித்தமாக இந்த இக்கட்டான ஒரு தொற்று நோயினுடைய தாக்கம் நிறைந்திருக்கிற நேரத்தில் வழிபாடுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் இதை உங்களுக்கு கொடுக்க முன்வந்ததற்கான காரணம் இதுதான். அநேக குருக்கள் இப்படி யூடியூப்பில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, நல்ல அருமையான இறைவார்த்தை சிந்தனையெல்லாம் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பொதுநிலையினர் என்ன செய்கிறாங்க, ஜூம் ப்ரோக்ராம் இது மாதிரி கூகுளில் வரக்கூடிய சேட்டிங் இப்படி நிறைய விஷயமாக வழியாக அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ஜெபத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இன்றைக்கி ஒரு சகோதரிட்ட நாங்கள் பேசினாங்க, ஃபோன் பண்ணியிருந்தப்போ சொன்னாங்க, நம்ம தான் ஃபாதர் சபித்தோம், இந்த யூடியூப் இந்த மீடியாவெல்லாம் வந்து கெட்டதையே தந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சபித்த நாட்கள் போக இப்போது என்ன செய்கிறோன்னா, நாங்கள் யூடியூப்பெல்லாம் ஆண்டவரே மகிமையாக மாற்றிட்டீங்களேன்னு யூடியூபுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இன்னும் பலப்பட முடியுது அப்படின்னு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், நன்மையானது தீமையானதை நன்மையாக மாற்றுகிற போது கடவுள் என்ன செய்கிறார், அதுலேயும் அவர் மாற்றி அடைகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, டபக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூங்கிடக்கூடாது. யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் உடனே அதை 10 பேருக்கு அனுப்பி அவர்களை நீங்கள் என்ன செய்யணும், பார்க்க வைக்கணும். அவர்களை என்ன செய்யணும், நீங்களே அனுப்பிச்சிட்டு இருக்கக்கூடாது, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி சேனல்லாம் சட்னி அரைக்கிற சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பான். விதவிதமாக சட்னி அரைக்கிறவெல்லாம் 1 மில்லியனை தாண்டி போகிறான். ஆனால் பூசை வைக்கிற சாமியார் 1 மில்லியன் இல்லை, 10 எல்லை தாண்டுறதுக்கே அவர் என்ன பண்ணுறாரு, தடுமாறிக்கிட்டு கிடக்கிற அந்த நிலையை நம்ம பார்க்குறோம். நமக்கு அந்த வியூவர்ஸை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. இது வந்து பின்னாடி உட்காந்துருக்கார் பாருங்கள் தீபன் பாதர், அவருக்கு தான் அந்த கவலையெல்லாம். ஏன்னா அவங்க வந்து கம்யூனிகேஷன் சென்டர் வச்சுருக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது, நான் விதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் அந்த விதையை எடுத்துட்டிங்கன்னா நீ விதைக்கணும். அப்படி விதைக்கலன்னா என்ன ஃபாதர் நடக்கும், பவுலடியார் சொல்கிறார் நிறைய இடத்துல, நச்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடுங்கிறார். பிரைஸ்லோட எல்லோரும் பார்க்குறாங்க, ஆட படுபாவி பயல, உன் வீடியோவை பார்த்ததுக்கு எங்களை ஐயோ கேடுன்னு சொல்லிட்டியே அப்படின்னு. அதாவது நம்ம ஆண்டவருடைய காரியத்தை அழுத்தமாக செய்யணும்னு பவுலடியார் சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. ஐயோ கெடுனா நம்ம சாபம்னு நினைக்கக்கூடாது, ஒரு வகையில் சாபமாக தான் மாறும். எப்படின்னா நாம் வந்து நம்மளை வார்த்தை வந்து எப்போதுமே பிறர் அன்போடு இருக்கிறதுக்காக தான் சொல்லி கொடுக்குது. இந்த விஷயத்துலேயே நம்மக்கிட்ட பிறர் அன்பு இல்லைன்னா எப்படி? அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு மெதுவாக சொல்லிக் கொடுங்க, இதை கொடுங்க, பாஸ் பண்ணி கொடுங்க, ஃபாதர் ஆசைப்படுற மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விடுங்க. அமுக்க தெரியாத நிறைய பேர், அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல், என்னமோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பேங்க்லேருந்து 500 ரூபா பணம் போடும்ல அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிற, அது என்னென்னு தெரியாமல். அதனால் தயவுசெய்து அதெல்லாம் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தளத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண ஆள் இல்லாமல் இல்லை, மக்கள்லாம் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் எத்தனை கோடியில் இருக்கிறோம், ஆனால் நமக்கு இது இப்படி இருக்குதுன்னு ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. விசுவாசம் வந்து கடத்தி கொடுக்கணும் பாருங்களேன். பாஸ்காங்கிறது கடத்தல், அது என்ன கடத்தல், ஆண்டவர் வந்து தீமையிலிருந்து நன்மைக்கு மக்களை கடத்திட்டு போகிறார், அது கடத்தல். அப்போ அந்த கடத்தி விட்டுட்டார், அதுக்கப்புறம் மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கடத்தல் பெருவிழாவை தங்களுடைய விசுவாசமாக மாற்றி அந்த விசுவாசத்தை தன்னுடைய இனத்துக்கு கடத்தி கொடுக்குறாங்க. அப்பா வந்து பாஸ்கா விழா கொண்டாடும் போது மகன் வந்து கேட்பான், என்னப்பா செய்கிற இப்படியெல்லாம், ஒரே டேபிள் பூரா ஒரே காய் கனியாக இருக்குது என்னான்னு கேட்டோம்னே அவர் பாட்டு பாடி அந்த விசுவாசத்தை கடத்துவார். இப்படி தாங்க கடந்து தான் நம்முடைய விசுவாசம் வந்திருக்குது. அப்போ நீங்களும் என்ன செய்யணும்னா, நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல விஷயத்தை கடத்தி கொடுக்கணும். பார்த்துட்டு உடனே என்ன செய்யக்கூடாது, என்ன பேசிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய கச்ச கச்ச கச்சன்னு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெண்டலாகிடுவீங்க. அதனால் லெட் அஸ் பி சூஸி, இந்த விஷயத்தில் நம்ம சூஸ் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய புத்தகம் விற்கிது, எல்லா புத்தகத்தையும் வாசினா உன்னுடைய உள்ளம் வந்து குப்பை தொட்டி, எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டால் அதுக்கு பேர் குப்பை தொட்டி. நல்ல அறிஞர்கள் வந்து எல்லாத்தையும் வாசிக்க மாட்டாங்க, கண்டதையும் கடதையும் வாசிக்க மாட்டாங்க. எல்லாமே கிடைக்குது, அது எழுத்தாக இருந்தாலும் கிடைக்குது, நிறையா கிடைக்குது. அதே மாதிரி வீடியோவை திறந்துட்டால் எல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடாது. எது தேவை தேர்ந்து தெளிவது ரொம்ப முக்கியம். பாருங்க, இன்னைக்கு நம்ம உலகம் போகிற போக்கில் நம்ம எல்லாருமே ஒரு போராட்ட களத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். பிள்ளைகளுக்கு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு ஆன்லைனில் பாருப்பா அப்படின்னு சொல்லி காசு தான் இருக்குதுன்னு சொல்லி சார்ஜ் போட்டுட்டு நம்ம பிசாட்டு கண்ணை முடிக்கிட்டு இங்கே நீ பிசார் திரும்பி நாகினி நந்தினி மோகினி பார்த்துட்டு இருப்பேன், அவன் எந்த ரோகிணியை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போன பிற்பாடு ஆண்டவர் ஏன் எங்களை கைவிட்டார், தலையிலே கொட்டுவார் ஆண்டவர். எது நடந்தாலும் இந்த ஆண்டவரையே பழி சொல்கிறது ஒரு சிலருக்கு ஒரு பெரிய பழக்கமாக போயிடுச்சு. ஆண்டவர் ஏன் எங்களை சோதிக்கிறார், தான் பைபிளில் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம், ஆண்டவர் சோதனை ஆண்டவர்கிட்டேருந்து வரதில்லை, ஆண்டவர்கிட்ட தீமை இல்லை, அவர்கிட்ட நன்மை தான் இருக்குது, அதனால தான் அவர் ஆண்டவர்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் சொன்னாலும் கூட நம்ம துன்ப நேரத்தில் நமக்கு என்ன வருதுன்னா, நம்மளை அலசி ஆராய்ந்து பார்க்கவோ நம்மளுடைய இயலாமை எது நம்மளை அப்படி கூட்டிகிட்டு போச்சுங்கிறத அறியவோ நமக்கு விருப்பம் இல்லை. உடனே வாய்ப்பேசாத ஒரு செம்மறி புருவியாக இருக்கிற ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், மாட்டிக்கிட்டார் நமக்கு. உடனே நம்ம தான் குற்றப்படுத்துகிறோம் அப்படின்னா, மற்றவன் பாருங்கள், கிறிஸ்தவர் அல்லாதவங்க ஏங்க உங்கள் கடவுள் வல்லமையான கடவுள் தானே, ஏன் உங்களை இப்படி விட்டுட்டார் பாருங்கள். அப்போ நீ வல்லமையாக கடவுள்னா நீங்கள் வந்திருக்கணும்ல, நீ ஏன் அங்கே நிற்கிற, இது இது வந்து பிசாசு தூண்டி விடுறது நம்மளை. அதனால தான் சொல்லுகிறோம், கடவுளை ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, சபிக்காதீங்க. கடவுளை சபிச்சுட்டு நீ என்ன எங்கே போய் வாழ போகிற, இங்கேயும் வாழ்க்கை இல்லை உனக்கு அங்கிட்டும் வாழ்க்கை இல்லை, அதனால் நீ எங்கேயும் ஓட முடியாது. கடவுளை நீங்கள் அவதூறு பேசிட்டு அவருடைய அன்பிலிருந்து நீ என்றைக்குமே என்ன செய்ய முடியாது, நிறைவை பெறவே முடியாது. அதனால் லெட்டர் சரண்டர், அவ்வளோதான். நம்முடைய எல்லாம் புரியல நமக்கு, அதை புரிஞ்சு கொள்கிறோம் பாருங்கள். அதுதான் இன்றைக்கி மூன்று வாசகத்தினுடைய ஆழமாக சொல்லப்படுகிறது. கடவுளை தேடுப்பா அப்படின்னு சொல்லுது. எப்படி தேடணுமா, நீ விரும்பும் விதமாக தேடக்கூடாது. நான் வந்து என் கடவுள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய விசுவாச மக்கள் எல்லா பக்கமும் விசுவாசம் இருக்குதுங்க, எல்லாருமே ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் தான் இருக்கிறாங்க. கடவுளை நம்புகிறவங்க, கடவுளை இல்லைன்னு சொல்கிறவங்களும் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அதுவும் கடவுள் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போது நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது, அதை தான் பைபிள் சொல்லுது. அப்போ இந்த நம்பிக்கையில் இது இதுதான் கடவுள், இப்படி தான் கடவுள் செயல்படுவாருன்னு ஒரு அடையாளம் கொடுக்குறோம் நம்ம. அப்போது கடவுளுக்கு நாம் ஒரு அடையாளம் கொடுக்குறோம் பாருங்கள். அந்த அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளமாக இருக்கணும், இப்போ நான் விரும்புகிற அடையாளமாக கடவுள் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, கத்தி கப்படாவெல்லாம் வச்சுருக்கிற கடவுளை நம்புகிறாங்க. ஏன், என் கடவுள் என் எதிரியாக வெட்டணும், பழிக்கு பழி வாங்கணும், அப்போது அந்த கடவுளை நான் ஏற்றுக்கிறேன். இப்போது நம்ம ஒரு சிலுவையில் கிடக்கிற இயேசு அன்பு செய்கிறான், ஒருத்தர் நம்ம எல்லாம் அன்பு செய்கிறோம். அப்போ ஏன் இந்த கடவுளை அன்பு செய்கிறோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நாம் விரும்புகிற விதமாக கடவுளை அமைத்து கொள்வது அல்ல, கடவுள் இருக்கிற விதமாக அவரை நம்ம அன்பு செய்ய கற்றுக்கணும். அதுக்கு தான் ஏற்கனவே இந்த நற்செய்தி வந்துருச்சு, அதை வேறு ஒரு ஆங்கிளில் நான் பேசினேன். இன்றைக்கி நம்ம வேறு ஒரு ஆங்கிளில் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். ஏன்னா முதல் வாசம் ரெண்டாவது வாசம் மாறி இருக்குது. அப்போ இன்றைக்கி இந்த இறை செய்தியினுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதை ஒட்டி பார்க்குற போது, அவர் இருப்பதுவாறு அவர் இருக்கின்றவாறு நம்ம என்ன செய்யணும், அவரை பார்க்க பழகிக்கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் கடவுள் என்பதை அறிந்து கொள்ளணும். அதுதான் வேதம் சொல்லுது, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். அதனால தான் பாட்டெல்லாம் பாடுறோம், யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. அவர் யோசனையில் பெரியவர், உன் யோசனையை விட என் யோசனையை விட அவர் புதிய அவர் யோசனை வல்லமையானது. பாருங்கள், இதில் பாலைவனத்தில் நடந்து போயிட்டுருக்கிறாங்க, கடந்து போகும்போது தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்கல. மோசேன புலம்பி எல்லாம் முணுமுணுத்து கடவுளை திட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு தடாகம், தண்ணீர் தடாகம், அந்த தடாகத்தில் ஓடி போய் தண்ணி குடிக்கிறாங்க சிறையல் மக்கள். குடித்த உடனே காரி துப்பிட்டான். ஏன், தண்ணீர் கசப்பாக இருந்தது. ஏன் கசப்பாக இருந்தது, இவன் மனசெல்லாம் கசப்பாக இருந்துச்சு, இயற்கையும் கசப்பாக காட்டுது. எப்போ நம்மளுடைய உள்ளமெல்லாம் கசப்பாக இருக்குதோ அப்போ நம்ம சுற்றி நடக்கிற எல்லாமே கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் சரியாக இருந்தோம்னா, நாம் நம்மளை மாற்றிக்கொண்டு நான் எனக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னா, நம்ம சுற்றி நடக்கிற எல்லாமே மகிழ்ச்சியாக மாறும், இயற்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி இயற்கை மகிழ்ச்சியாக இல்லை, காரணம் என்ன, நான் மகிழ்ச்சியாக இல்லை, மனிதனுடைய மனநிலை மகிழ்ச்சியாக இல்லை. அப்போ இயற்கையில் அது வெளிப்படுது. வி ஆல் ரிலேட் டு ஈச் அதர். அப்போ பாருங்கள், அந்த கட்டையை தூக்கி இதில் போடுபாடினார் கடவுள். பக்கத்தில் தான் இருந்துச்சு அந்த கட்டை, அந்த செடி கொடியெல்லாம் அந்த கட்டையெல்லாம் வெட்டி இதில் போடுனார், போட்டாங்க, தண்ணீர் சுவையாக மாறியது. இதுதான் ஆண்டவருடைய அதிசயம், இதுதான் அவருடைய ஞானம். எதை தூக்கி எங்கே வச்சா என்ன நடக்கும் அவருக்கு தெரியும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் என்ன செய்கிறோம், போராடுறோம். அவர் எண்ணம் எப்படியா இருக்குது, ஆண்டவர் இதில் என்ன சித்தம் வைக்கிறாரு, அதை புரிஞ்சிக்க முடியாதவன் தான் என்ன செய்கிறான், சோசியக்காரன்ட ஓடுறான், உடுக்கடிக்க போகிறான். உடுக்கடிச்சு சொன்னால் உண்மையாயிடுமா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட மண்டிக்கிட்டு மன்றாடுனா தான் உனக்கு அது கிடைக்கும். அவர் எண்ணத்தை வெளிப்படுத்துவார் உனக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் எந்த வழியில் ஓடினாலும் ஆண்டவருக்கு உகந்த வழியாக அது இருக்க முடியாது. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் சரியானதை தேர்ந்து தெளியணும்னு. இன்றைக்கி நமக்கு இறைவசனங்கள் எல்லாம் நமக்கு பேசுது பாருங்கள். என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. யோபு 36:22 அவர் புத்தகத்தில் சொல்கிறார் பாருங்கள், இதோ ஆற்றலில் இறைவன் உயர்ந்தவர், உயர்ந்தவர், அவருக்கு நிகரான ஆசிரியர் உளரோ. எவ்வளோ ஹைலைட் பண்ணி பேசுகிறார் பாருங்களேன். அதே யோபு 37:23 சொல்கிறாரு, எல்லாம் வல்லவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது, ஆற்றலிலும் நீதியிலும் உயர்ந்தவர் அவரே, நிறைவான நீதியை மீறுபவர் அல்ல. இன்றைக்கி நற்செய்தியினுடைய அந்த நீதியை இந்த இடத்துல பார்க்குறோம். அவருடைய நீதியை அவர் மீற முடியாது, அவர் மீற மாட்டார். அவருடைய நீதி வித்தியாசமானது, அவர் நிறைவான நீதியை அவர் மீற மாட்டார். எது நிறைவான நீதியோ அதை தான் செய்வார். திருப்பாடல் 92:8 சொல்லுது, நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். திருப்பாடல் 93:4 சொல்லுது, பெருவெள்ளத்தின் இறைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர், அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். அதனால தான் பாட்டெல்லாம் பாடுறோம், உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. அப்போ ஆண்டவரை உயர்த்துறோம். ஆண்டவரை உயர்த்துறோம்னா எப்படி உயர்த்துறோம், நல்லா யோசிச்சு பாருங்கள், எப்படி உயர்த்தலாம். இந்த பின்னாடி பார்க்குறீங்களே ஏசுநாதர் படம், அதை இன்னும் பிரம்மாண்டமாக பெருசாக போட்டுட்டு சிறுவங்களை பெருசாக வச்சு ஆண்டவரை உயர்த்துறதா, பெரிய சப்பரம் செஞ்சு. ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேன், பார்த்தீங்கன்னா 12 சப்பரத்தை விடுறாங்க, 12 சப்பரம், 7 சப்பரம். ஓகே, அது நம்மளுடைய பெருமையை காட்டக்கூடிய அடையாளமாக தான் இருக்க முடியும். கடவுள் வந்து கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம எடுக்கிற ஒரு முயற்சி, ஓகே அதை வைத்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மையாக கடவுள் உயர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தணும். அவர் உன்னதத்தில் அவர் உயர்ந்தவராக இருக்கிறாரு. அப்போ நான் என்ன செய்யணும் அதை தான் நம்ம யோசிக்கிறோம் இன்றைக்கி. அப்போ அவரை போல நான் மாறுறது, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் இசையா புத்தகத்தில் முன்னாடியே சொல்லியிருக்கோம் பாருங்களேன், உன்னுடைய வழிபாடுக்கு வரும்போது நீ எதுக்கு இந்த காணிக்கையை கொண்டு வர, எதுக்கு இந்த தூபத்தை கொண்டு வர, எனக்கு நாத்தத்தை தான் கொடுக்குது, உன் காணிக்கையை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்லாம் கடவுள் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்ன கேட்குறேனோ அதை செய்யாமல் நீயா ஏதோ ஒன்று கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கிற, எனக்கு இது வேண்டாம். அப்போ ஆண்டவர் எதை கேட்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் உயர்ந்தவர் அப்படின்னா உன்னதத்தில் உயர்ந்து கிடக்கிறாருனா அவர் எப்படி உயர்ந்தவராக இருக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு வடக்கி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு 5 வருஷமாக பேசாமல் இருக்கிறான். ஒரு துணிமணி கல்யாணத்தில் ஒரு வீட்டில் பிரச்சனை, என்ன பிரச்சனை, அவங்க துணிமணி எடுத்து கொடுக்கல, அது பல வருஷமாக பகை. பாருங்கள் எத்தனை குடும்பங்கள் இப்படி வரப்பு தகராறு, இடத்தகராறு, இதெல்லாம் எங்கே போகும்போது செத்தோனையும் சுடுகாட்டில் போய் படுத்துக்கிட்டால் ஒரு தகராறும் கிடையாது நமக்கு. அதுக்காக இப்போவே படுக்கக்கூடாது, நாம் அங்கே படுக்காமல் கல்லறையின் மனிதர்களாக மாறாமல் இருக்கணும்னா இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும், அந்த புரிதலின்படி வாழ முயற்சிக்கணும். பாருங்கள், அதனால தான் நிறைய பேர் கோயில் பக்கமே வரதில்லைங்க, எங்கே வந்தால் கேட்டுட்டால் புரிஞ்சிருமோ, புரிஞ்சிட்டா அதை செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக. சில பேர் கேட்டாலும் புரியாத மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அதான் ஏற்கனவே விதை ஓமையெல்லாம் சொல்லிட்டோம். சில பேர் கேட்டுட்டு வழியோரம் விழுந்த விதைகள் போல் இருப்பான், சில பேர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவான், ஆனால் வீட்டுக்கு போனோடனே மிருகமாக தான் இருப்பான். ஏ அதெல்லாம் வந்து எல்லாமே வெற்று காரியங்கள். அப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணும், அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இரண்டாவது வாசகம் சுருக்கமாக அது ஒரு வார்த்தையில் சொல்கிறேன் பாருங்கள். கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். என்ன நற்செய்தி, என்ன நற்செய்தி? காதில் கேட்டுட்டு போகிறதுக்கு பேர் நற்செய்தியா? இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், வாழ்ந்து காட்டணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு சகோதரியெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் ரியலி வி ஆர் பெனிஃபிட்டிங். எப்படி இந்த காரியங்களுக்கு உதவி செய்துன்னா, வி ஆர் ஏபிள் டு அசஸ் அவர் செல்ஸ். எங்களெல்லாம் இப்போ நாங்களே சீர்தூக்கி பார்க்குறோம், இப்போ நாங்கள் மாற்றிக்கிறோம், வி ஆர் சேஞ்சிங் அவர் செல். அப்போது நம்மளை மாற்றும் போது என்ன நடக்குது? அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்குறோம், பிள்ளைகள்கிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்குறோம், கணவன்கிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்குறோம். இப்போ எவ்ரிபடி, இப்போ எல்லாருமே முயற்சி பண்ணால் அந்த வீடு எப்படி இருக்கும்? அதாங்க சொர்க்கம். ப்ரைஸ் தி லார்ட், அதான் சொர்க்கம். இப்போது இதுதான் நம்ம செய்யணும். ஆண்டவர் இதுதான் செய்ய சொல்கிறார். எல்லாம் சரியாக இருக்கா? இல்லை, பட் எவ்ரி திங் இஸ் ரைட் பிகாஸ் யூ ஆர் ரைட். உங்கள் மனசு பெருசு, உயர்ந்திருக்குது. வடைக்கும் முறுக்குக்கும் போய் சண்டை போடுறது இல்லை நம்ம. ஏன் திருவிழா நாட்களெல்லாம் முறுக்கு வடையெல்லாம் சுட்டு கொடுக்குறோம் நம்ம எல்லாத்துக்கும்? இப்போல்லாம் ஒரு பயிலும் கொடுக்க மாட்டேங்கிறேன். முன்னாடியெல்லாம் வீட்டிலெல்லாம் பெரிய பெரிய சட்டியெல்லாம் வச்சு முறுக்கு இதெல்லாம் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் கடையில் போய் ஆர்டர் பண்ணி ரெண்டு கேக்கை வாங்கி கையில் வச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு நம்ம வந்து திருவிழா நாட்களில் இப்படி பிரியாணியை கொண்டு போய் பகிர்ந்து கொள்வது? எல்லாம் எல்லா மதத்துலையும் இருக்குது பாருங்களேன், எல்லா மதத்துலையும் இருக்குது. எங்களுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அது ஒரு 50-60 பிள்ளைங்க டியூஷனில் படிப்பாங்க. இந்த தீபாவளி வரும்போது எங்கள் அம்மா வாங்க மாட்டாங்க, அதனால் என்ன செய்வாங்க, கதவை பூட்டிட்டு தீபாவளி அன்றைக்கி நாங்கள் எங்களை இழுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. எனக்கெல்லாம் மனசே பாரமாக போயிடும். நான் சொல்லுவேன், போயிட்டு நாளைக்கு வந்துடுவோம், நாளைக்கு கொண்டு வாங்க எல்லாம் அப்படின்னு. நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, அது முறுக்கு கொண்டு வர அதிர்ஷ்டம் கொண்டு வந்தால் சரி, வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டு போக வேண்டியது தானே, எல்லாம் மனசுக்குள்ளே ஒரு குத்தல் தான், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு பாசமாக கொடுக்குதுங்க பிள்ளைங்க டீச்சருக்கு, டியூஷன் டீச்சருக்கு கொடுக்கணும்னு வராங்க. அந்த பாசத்தை தான் நம்ம பார்த்துருக்கணும். அப்போ அவங்க என்னென்னா, ஐயோ அவங்க எல்லாம் அப்படி படையல் அப்படி இப்படி செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மன உறுத்தலில் என்ன செய்வாங்கன்னா, வீட்டை பூட்டி போயிடுவாங்க. எங்களுக்கு அன்றைக்கி தூக்கமே வராது. படுபாவியில் அவர் சுழியம் கொண்டு வருவாங்களே, அதிர்ஷ்டம் கொண்டு வருவாங்களே, ஐயோ அதை அடுக்கி வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு தாங்குங்க, வச்சு சாப்பிடலாம். ஏன்னா 50 பேர் வீட்டிலேருந்து வந்தா. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு என்ன கவலைன்னா, வாங்கிறது பெருசு இல்லை, அதை திருப்பி கொடுக்கணும் பாரு, அதுதான் பெரிய வேதனை. அதனாலேயே ஓடி போவோம் நாங்கள். பாருங்கள், அது அந்த உறவு பரிமாற்றம் என்ன தெரியுமா? உனக்கு என்ன சண்டை போட்டிருந்தாலும் 4 முறுக்கோடு போய் நீ சமரசம் ஆகிடலாம், பிரச்சனையே இல்லை. 4 முறுக்கு தான், இந்தா கிறிஸ்மஸ் வாழ்த்து, இந்தா அப்படி அப்படின்னா முடிஞ்சிச்சு. இந்த நான் சொல்லியும் சுட்டேன், இந்த எடுத்துகிட்டு போ, மேட்டர் ஓவர் பாருங்களேன். 4 முறுக்கில் மிஷே பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கு. நீ எதுக்கு போய் 4 நாளாக நீ கோர்ட் வாசலில் நிற்கணும்? 4 முறுக்கடை எடுத்துகிட்டு போ, அடித்தான்னா திருப்பி வந்துடு, ஓடி வந்துடு. இப்போல்லாம் எல்லாம் சுதாரிப்பாக இருக்கிறான். 4 முறுக்கை வச்செல்லாம் பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியாது. இதை மாதிரி சின்ன சின்ன காரியம் விட்டு கொடுப்போமே. ஆண்டவர் உயர்ந்தவர், உயர்ந்தவர்னா என்ன, எப்படி உயர்ந்தார் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீ எவ்வளோ பாவம் பண்ணுறோம் நம்ம. நீங்கள் நினைப்பீங்க, சாமியா நம்மளாக காட்டுறாருன்னு, நான் எவ்வளோ பாவம் பண்ணுறேன், என்னையே காட்டிக்கிறேன், ஆண்டவர் என்னையை மன்னிக்கிறாரு. எவ்வளோ தடவை நம்ம இழந்து போகிறோம், நம்மளுடைய இயல்பை இழக்கிறோம், தேவையில்லாத பேசி போடுறோம், அதனால் வம்ப வாங்கி கட்டிக்கிறோம். மக்கள் பார்த்துட்டு சாமி இப்படி பேசிட்டாருன்னு பேசாமல் போகிறாங்க, அப்புறம் அப்படியே அந்த ஆசீர்வாதம் வாங்குவாங்க, இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ நம்ம மன்னிக்கணும் பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ தோற்று போகிறோம், ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டே இருக்கிறாரு. அதான் நான் சொல்லுவேன், நாமெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முடச்சிக்கிட்டு மூஞ்சி திருப்பிட்டு நிற்கிறோமே, கடவுள் நினச்சிருந்தார்னா நம்மளெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு கதி ஆக்கியிருக்கணும். ஆனால் அவர் பாருங்கள், மேலேருந்து நம்மளை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருப்பார். லூசு பயல்க, வடக்கி சண்டை போட்டுக்கிறான் பார், ஒரு சோறு போடலன்னு சண்டை போடுறான் பார், நான் எவ்வளோ உயர்வாக இவனை படைச்சிருக்கிறேன். உண்மையாலுமே இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான மனுஷன் யாராக இருக்கும்னா கடவுளாக தான் இருப்பார். மேலிருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் நம்மளெல்லாம், நம்ம பண்ணுற சேட்டை, நம்ம அந்த காசு பணத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ராத்திரி தூக்கம் வராமல் எண்ணிக்கிட்டே இருக்கிறது. சில பேர் பெட்டு கடையில் வச்சுட்டு தூங்குறாங்களாம், எப்படி தான் தூங்குவாங்களோ அந்த நாத்தத்தில். பாருங்கள், பைபிள் ஆண்டவர் உயர்ந்தவர், உயர்ந்தவர்னால் எப்படி உயர்ந்தவர்? அவர் நம்மளெல்லாம் மன்னித்து உயர்ந்தவராக இருக்கிறார், தன்னை தியாகம் செய்து உயர்ந்தவர் என்று காட்டி கொண்டிருக்கிறார். அதனால தான் நீங்களும் இந்த மாதிரியே செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறார். பாருங்கள், 2 சாமுவேல் 22:34 பார்க்குறோம், அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல ஆக்குகிறார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகிறார். ஏன் கொண்டு போய் நம்மளை உயர்ந்த இடத்துல நிலைநிறுத்துகிறாரு? நீ என்ன மாதிரி இருந்தினா உன்னை உயர்த்துவேன்பா, நீ என்னை மாதிரி நடந்து கொண்டினா, ஆண்டவரை நம்பி செயல்பட்டினா நம்மை உயர்த்தி அவர் மகிழ்வார். அப்போ நாம் அவரை உயர்த்தும் போது அவருக்காக நீ இழந்து அவரை உயர்த்தணும். சும்மா கோ அதான் சொன்னேன், படத்தெல்லாம் பெருசாகி வச்சுக்கிட்டா இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்கிறார், உங்கள் பட்டயங்களை நீங்கள் பெரிதாகி கொண்டு குஞ்சங்களை பெரிதாகி கொண்டு இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைப்பா, நான் என்ன கேட்குறேன் அதை செய்ய, நீனு அதை நீ பெரிதாக்கு, இதயத்தை பெரிதாக்கு, உடையை கிழிச்சு கொள்ளாத, இதயத்தை கிழித்துக்கொள். இந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள் எல்லாம் ரிலேட்டடு தான். யோசிச்சுக்கோங்க, ஒசையா 2:19 சொல்லுது, இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கு உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். பார்த்தீங்களா, மன ஒப்பந்தம் எவ்வளோ ஸ்ட்ராங் வேர்டு பாருங்களேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். எது எதில் பாருங்கள், நேர்மை நீதி பேரன்பு எல்லாத்துலேயும் நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இப்போ நம்ம மன ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம், நான் செய்யலை நீங்கள் செய்து கொள்கிறீங்க, நம்ம வீட்டுக்காரர், நம்ம வீட்டுக்காரர் இல்லை, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இருக்கா, உங்களுக்கு தான் இருக்கார். உங்கள் வீட்டுக்காரரை கையை பிடிச்சி, உங்கள் வீட்டுக்காரமாவை கையை பிடிச்சி சொல்கிறீங்களா மன ஒப்பந்தம். அதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்கிறோம், இன்பத்திலும் துன்பத்திலும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய டெஃபினிஷன் இருக்குது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து. நிறைய பேருக்கு இந்த ஜபமே மறந்து போச்சு. கல்யாணத்தில் சொன்னது சாமி, இதை எங்கேயாவது சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொன்னனா போதும், ரெண்டு பேராவது கர்ச்சி எடுத்து கண்ணை தொடச்சிருவாங்க. அந்த கன்றாவியை ஏன் சாமி திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க, அன்னையோட போச்சு சாமி என் வாழ்க்கை. பயப்படாதீங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் புதியனவா மாற்றுறார். என்ன, அதுக்காக புது பொண்டாட்டிலாம் கொடுக்க மாட்டார், பழைய பொண்டாட்டி தான், பழைய புருஷன்தான், அதை புதுசாக்கி தருவார், வார்னிஷ் போட்டு தருவார். அதனால் நீங்கள் புதுசெல்லாம் எதிர்பார்த்துட்டு ஆண்டவர் ஃபாதர் ஆல்பர்ட் சொன்னார்னா ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார்னு நீங்கள் வீட்டு வாசப்படியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அவருக்கு நிகர் அவராகவே இருந்தும் ஏன் உன்னை அவர் படைத்தார்? பாருங்கள் பைபிள் சொல்லுது, பாருங்கள் விடுதலை பயண நூல் நிறைய இடத்துல இருக்குது, நான் உதாரணத்தை காட்டுறேன். கடவுளே உமது நீ, இது திருப்பாடல் 71:19, கடவுளே உமது நீதி வானம் வரைக்கும் எட்டுகிறது, மாபெரும் செயல்களை நீர் செய்திருக்கிறீர், கடவுளே உமக்கு நிகர் யார், உமக்கு நிகர் யார் அப்படின்னு நிறைய இடத்துல, உமக்கு நிகர் யாருமே இல்லை அதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். அப்போது அவருக்கு நிகர் யாருமே இல்லாத போது ஏன் அவர், அவருக்கு நிகராக உன்னை படைக்கணும், என்னை படைக்கணும்? தொடக்கநூலில் பார்க்குறோமே, மானிடரை நம்முருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில் உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லித்தானே உன்னை என்னையும் படைச்சார். அப்போ நம்மெல்லாம் அவருடைய சாயலில், அவருடைய உருவில் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், ஆணும் பெண்ணுமாக. அதனால தான் ஆணுக்கிட்ட ஆண்டவர் ஆணாக இருக்கிறாரா, ஆண்டவர் பெண்ணாக இருக்கிறாரா, ஆண்டவர் ரெண்டுமாக இருக்கிறாரு, இது நம்பணும். அப்போது ஆண்டவர் ஏன் நம்மளை அவருக்கு நிகராக படைச்சிருக்கிறாரு? எதுக்கு அப்படின்னா, நீ நான் அவரை போல செயல்பட வேண்டும். தொடக்க நூல் 15 ஒரு உடன்படிக்கையை பார்க்குறோம், ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்து கொள்வார் கடவுள். அப்போது அதான் ஃபஸ்ட் உடன்படிக்கை. அப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு வந்து பலிபீடத்தை செட் பண்ணு அப்படின்றார். இவர் போய் காலையிலேயே செட் பண்ணி பலிபொருள் அந்த விலங்குகளெல்லாம் வெட்டி வச்சிருப்பார். கடவுள் வரமாட்டார், சாயந்தரம் வரைக்கும் அவர் என்ன செய்வார், காக்கா விரட்டிக்கிட்டே இருப்பார். மாலை வேலை ஆனதும் அங்கே ஒரு காரிருள் வந்து மூடும் அந்த இடத்துல. வேதம் சொல்லுது பாருங்கள், கதிரவன் மறைந்ததும், தொடக்க நூல் 15:17 இருக்கிற வார்த்தையை வாசிக்கிறேன், கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது, அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. இப்படி தான் உடன்படிக்கை செய்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஆட்டை வெட்டி ரெண்டாக வச்சுட்டு அதுக்கு மத்தியில் தான் உடன்படிக்கை செய்கிறவங்க, ஒப்பந்தம் செய்கிறவங்க நடந்து போவாங்க. அங்கேருந்து ஒருத்தர் என்ன சொல்வார், 100 ஆடு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் 100 முட்டை நெல் தரேன்னு சொல்லியிருப்பார். இதுதான் பண்ட மாற்று முறை, இதுக்கு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. அப்போ அவர் அங்கேருந்து நடப்பார், அவர் அங்கேருந்து சொல்லிகிட்டே வருவார், ஆல்பர்ட்டு நான் உனக்கு 100 மூட்டை நெல் தாரேன், நான் சொல்லிகிட்டே போகணும் இங்கேருந்து, கோபாலு நான் உனக்கு 100 ஆடு தரேன், இப்படி தான் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இதுக்கு சாட்சி இருப்பாங்க. கடவுள் பாருங்கள் அந்த ஒப்பந்த முறையை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறார். அந்த ஒப்பந்த முறையில் பாருங்கள், அவர் ஆபிரகாமை நடக்க விட்டுருக்கணும், நடடா நீ ஒரு பக்கம் அப்படின்னு, ஏன்னா அவரோட தானே ஒப்பந்தம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, இந்த ஒப்பந்தத்தில் ஆபிரகாமை சேர்க்கலை. ஆபிரகாம் பக்கமாக அவரே இருந்து அந்த ஒப்பந்தத்தை செய்தார். ஆண்டவர் ஒருத்தர் தானேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. பைபிளில் தொடக்க நூலில் பார்க்குறோம், மனுஷனை படைக்கும் போது ப்ளூரல் ஃபார்மை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கடவுளுக்கு ஒரு ப்ளூரல் ஃபார்ம், நம் உருவில் உண்டாக்குவோம். உங்கள் பைபிளில் இருக்கும் வாசி பாருங்கள் போய், மானிடரை நம் உருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில். அந்த நம் நம்ங்கிறதெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம். அப்போது கடவுள் ஒருவராக இல்லை, அவருடைய ப்ளூரல் ஃபார்மில் தான் அவர் என்ன செய்கிறாரு, இன்னொரு ஃபார்ம் எடுக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அதை மனசில் வச்சு தான் ஆபிரகாமை தூங்க வச்சுட்டு, ஆபிரகாம் எளியவன், என்னுடைய பிள்ளை, அவன் வழி மரபெல்லாம் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கபோது இந்த பிள்ளை தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவனை அடிக்கணும், அவனை ரத்த சிந்த வைக்கணும், ஏன்னா அந்த கான்ட்ராக்டில் மீறிட்டு அப்படி தானே செய்யணும். அந்த ஆடு எப்படி வெட்டப்பட்டு கிடக்கிறதோ அது மாதிரி வெட்டணும். அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், என் பிள்ளையை நான் மீண்டும் ஒரு முறை தண்டிக்க இடம் கொடுக்க மாட்டேன், நானே அவன் சார்பாக நின்று கொள்கிறேன்னு. ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம் இருக்குல்ல ஆண்டவருக்கு, அந்த பன்மை விகுதி அதை பயன்படுத்திக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் பயன்படுத்தி, தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றது. அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அப்படியே கதை போகுது. தொடக்க நூலில் பாருங்கள், 17:4, நான் உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். பார்த்தீங்களா, அப்போ அவர் வந்து உட்காந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரா? இல்லை, அந்த வழி மரபினுடைய பேர் ஆற்றல் அதை வெளிப்படுத்துகிற வார்த்தை இது. அந்த உடன்படிக்கை என்பது அந்த பேர் ஆற்றலோடு உருவாக போகிற அந்த சந்ததிக்கெல்லாம் அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக மாறுது. அந்த 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 கனெக்ஷனில் தான் நம்மளாம் அந்த உடன்படிக்கையோட கட்டுப்பட்டு கிடக்கிறோம். பாருங்கள் அடுத்தது வருது, பாருங்கள் தொடக்க நூல் 17:10, நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் வரும் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இங்கே தான் வந்து பிளட்டு, இரத்தம் வந்து ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டது. இரத்தம் அதில் இன்னொரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம், தொடக்க நூல் 9:12, அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதை வானவில்லை சொல்கிறார். பாருங்கள் தொடக்க நூல் 10:9-13 சொல்லுது, என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன், எனக்கும் மண்ணுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், என்ன அது இந்த வில்லு, இந்த வில்லு மாதிரி இருக்கிற அம்பு நம்மலாம் பார்க்குறோம், வானவில் பார்க்குறோம், ரொம்ப அதில் இருக்கிற வெப்ஜிஆர் கலர் நல்லா இப்போ நிறைய கலர் தெரியும், அதெல்லாம் நிறைய அறிவியல் பூர்வமான விளக்கங்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போகல, இதுக்கு பைபிளில் சொல்லியிருக்கிற விளக்கத்துக்குள்ளே போகிறோம். ஏன் ஆண்டவர் வில்லை வளைச்சி வச்சார் உடன்படிக்கைக்கு அடையாளமாக? தேவ பிள்ளைகளை இந்த விருத்த சேதனத்துக்கு அடையாளம் பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்த ஒரு அடையாளம், அங்கிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு லைன் கனெக்ஷன் கொடுக்குறாரு. வில்லாகிய வானவில்லாகிய அடையாளம் சொன்ன செய்தி, அன்றைக்கு புரியாத செய்தி, இன்றைக்கு புரிகிற செய்தி, பழைய ஏற்பாட்டுக்குள்ளே நான் செய்திருக்கிற உடன்படிக்கையினுடைய அந்த இணைப்பு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரபோது அதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு முனையில் ஆரம்பிச்சிருச்சு அவருடைய மீட்பு திட்டம், இதோ மறுமுனை எங்கே வந்து நிற்க போதுன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் அந்த வானவில்லினுடைய அடையாளம். அது எங்கே வந்து நின்றுச்சுன்னா அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அடையாளத்தில் வந்து நின்றுச்சு. விடுதலை பயண நூலில் 24:8 நம்ம பார்க்குறோம், மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மீது தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்கிறார். அதே இரத்தத்தை மோசே என்ன செய்வார், பலிபீடத்தின் மீது தெளிப்பார். பார்த்தீங்களா, பலிபீடத்திற்கும் மக்களுக்கும் ஒரு ஆர்ச் லிங்க். அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் லிங்க் கொடுக்குற அடையாளம் இந்த வானவில்லிங்கிற உடன்படிக்கையின் அடையாளம். அப்போ இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் என்பது இரத்தத்தினாலே அது இணைக்கப்பட்டிருக்கிற அடையாளம். அந்த இரத்தத்தினுடைய அடையாளம் விலங்கிலிருந்து இங்கே உன்னதமானவருக்கு மாற்றப்படுகிற மிகப்பெரிய உண்மை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசு வராரு. இப்போ இதனுடைய தொடர்ச்சி எங்கே, தொடக்க நூல் 15 ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் அங்கே இருக்குதுங்க. ஏன் இயேசு சாமி வந்து இரத்த சிந்தினார், அங்கே அவர் போட்ட உடன்படிக்கையில் நாம் மீறிட்டோம், நம்மளை கொல்ல விரும்பாத கடவுள் அவரையே, அதான் பண்மையில் இருக்கார் இல்லையா, அடுத்த அடையாளம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் தான் சொல்கிறோம் மூன்று ஆட்களுடைய பண்மை விகுதியை நம்ம நம்புகிறோம். இதில் ஒரு சில பேர் சொல்கிறான் பிதா இல்லை சுதன் மட்டும்தான், சுதன் இல்லை தூயாவி மட்டும்தான், எல்லாமே ராங் தியாலஜி. இந்த தியாலஜி தான் கரெக்டு, பிலீவ் திஸ். இதை நம்பி இதை இது கேட்குறதுக்கு சலிச்சு போச்சுங்க, புதுசாக கேட்க போகிறேன்னா போ, எங்கேயாவது போய் கேளு, காணாமல் போங்க. அதை பற்றி நம்ம என்ன செய்ய முடியும், காணாமல் போட ஆட்டை கடவுள் கூப்பிடுவார் பா பா பான்னு. அப்போ அந்த ஆடு ஆயன் சத்தம் கேட்டு ஓடி வரணும், அது போ போன்னு போயிருந்துச்சுன்னா பள்ளத்தில் உழுவ வேண்டியது தான், சிம்பிள். ஹூ பாதர்ஸ். அதனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஓடி வாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த அடையாளத்தெல்லாம் வச்சு, அதனால தான் இயேசு சாமி நமக்காக வந்து நம்மளை கொல்ல விரும்பாத கடவுள் தன்னையே அவர் அடித்து ரத்தம் செஞ்சு துன்புறுத்தி அவர் என்ன செய்கிறார், அந்த அந்த ஒப்பந்தத்திற்கு இணையான ரத்தத்தை சிந்துறார். தட் இஸ் த லாஜிக் ஆஃப் த கவனன்ட். அந்த கவனனுடைய லாஜிக்கை கடவுள் என்ன செய்கிறார், நிறைவு செய்கிறார். இப்போ எதுக்காக இதை நான் கவனண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், உடன்படிக்கையை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய நீதி அப்படிப்பட்ட நீதியாக இருந்தது, ஆண்டவருடைய அந்த உயர்ந்த தன்மை அப்படிப்பட்டதாக இருந்தது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் இவனுக்கு வந்த கூலியை கொடுக்குறேன், அவனுக்கு வந்த கூலியை கொடுக்குறேன். நம்ம இந்த நற்செய்தியை படிக்கும் போதெல்லாம் நம்ம மனநிலை எங்கே போகுதுன்னா, நம்ம காசு பணத்தில், நம்ம டைம் ஃபேக்டரில், வி ஆர் பவுண்டட் வித் டைம் அண்ட் ஸ்பேஸுங்க. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் காசு பணத்தில் கவுண்ட் பண்ணி பார்க்குறோம். ஹீ இஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். அவர் நேரத்தையும் காலத்தையும் கடந்தவராக இருக்கிறதுனால, இந்த பகுதியை வாசிக்கிற போது நீ ஒரு நாளும் டயத்தோடு வச்சு பார்த்தீங்கன்னா இது அநீதியாக தான் தெரியும். நம்மளாம் லிமிட்டட் பீயிங்காக நிற்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், அன்லிமிட்டடான யோசி, உயர்ந்த நிலைக்குள்ளே வந்து யோசி. அப்படி யோசிக்கிற கடவுள் தான் கல்வன், வாழ்க்கை பூரா கல்வனாக இருந்தான், எத்தனை பேரை அடித்து கொண்டு இருப்பான், அவன் கடைசியில் ஆண்டவர்கிட்ட மனம் வருந்தனான், இன்றே நீ என்னோடு பரகதியில் இருப்பா என்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை கடவுளால் கொடுக்க முடிந்ததுன்னா அவருடைய பேரிறக்கம் உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்க வேண்டும் இந்த இடத்துல ஏவ பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவருடைய நீதி வித்தியாசமானது. நீங்களும் நானும் இந்த நீதியை கடைபிடிக்கத்தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இதோ நம்ம உலகம் பார்க்காத, உலகம் பார்க்க முடியாத நீதி நாம் பார்க்கணும், புதுசாக பார்க்கணும், இயேசுவின் பார்வையில் பார்க்கணும். எல்லாரையும் அதான் பாப்பரசர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த ஹோமோசெக்சுவல்ஸு, லெஸ்பியன்ஸு, ஓரினச்சேர்க்கையாளர்கள், இவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் அருமையான ஒரு செய்தியை, ஒரு 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 வார்த்தையை சொன்னார், ஹூ ஆம் ஐ டு ஜட்ஜ் தெம். பாருங்கள், கடவுளே இவ்வளோ உயர்ந்தவராக இருக்கிற போது நான் எப்படி அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது. ஒரு இறையடியார் உண்மையை உரைத்திருக்கிறாரு, இந்த உண்மையை புரட்டி போடுற சில கயவர்கள் உள்ளே இருக்கிறான். அவர் சொல்கிறாங்க, இந்த கயவர்கள் சொல்கிறாங்க, அவர் வந்து ஹோமோசெக்சுவலிசத்தை ஆதரித்து பேசிவிட்டார். ஹோமோசெக்சுவலிசத்தை யாரும் ஆதரிக்கலை, அந்த வேதனைக்குள்ளே கிடக்கிற பிள்ளைகள் அவர்களும் பிள்ளைங்க. அவங்கள நீ வேண்டாம் வெளியே போன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அவர்களை அரவணைத்துக் கொள்வது, இதுதான் இயேசுவின் பார்வை. இயேசுவின் பார்வையிலே பார்க்க தெரியாத எவனும் இறையாட்சிக்கு வெளியே தான் நிற்க போகிறான், நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி. குடும்பங்களை குறித்து ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறாங்க, அப்போ பாப்பரசர் முடிவு எடுக்க முடியாத நிலை. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, த பாஸ்டர் மஸ்ட் பி எ ப்ரூடன்ட் பர்சன் டு ஆக்ட் ஆன் தட் சிச்சுவேஷன். அப்போ நம்ம முயற்சி பண்ணணும் அந்த ப்ரூடண்ட்டாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஒரு முறை நான் ஒரு பங்கில் இருந்தபோது ஒருவர் வந்து என்னை கூப்பிடுறார், நான் வந்து அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கேன், அவர் வந்து கூப்பிடுறார் பாஸ்டர் அப்படின்னாரு, என்னை கூப்பிட்டார், என்னை ஃபாதர்னு தெரியாது சார் அப்படின்னாரு. என்ன வேணும் அப்படின்னு, நான் வந்து ஒரு கெபி கட்டியிருந்தோம், அதுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னை பார்த்தா தோட்டக்காரர் மாதிரி இருந்தேன். அப்போ அவர் கேட்டார், சார் பாஸ்டர் இருக்காரா அப்படின்னாரு. நம்ம பாஸ்டர்னு சொல்கிறதில்லை, ஃபாதர்னு தான் சொல்லுவோம். அதுலேயே அவர் வார்த்தையிலேயே தெரிஞ்சிச்சு அவர் நம்ம ஆர்சி சபையை சார்ந்தவர் அல்ல அப்படின்னா புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் இருக்கிறார், உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர் இப்போ பார்த்தாகணும் அப்படின்னு, ஒரு அர்ஜென்ட்டான மேட்ரு அப்படின்னு. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன விஷயம். இல்லை நான் பாஸ்டர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு. நான் தான் பாஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னேன். அவனே, ஆ பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு இறப்பு வந்து வந்துடுங்க. நான் சொன்னேன், நீங்கள் பாஸ்டர் பாஸ்டருங்கிறீங்க, நீங்கள் ஏதோ சபையை சார்ந்தவரை போல தெரியுது, உங்கள் இதில் பாஸ்டர் இருப்பாங்க, நீங்கள் போய் அவங்கள கூப்பிடுங்க, அவங்க வந்துடிப்பாங்க. நான் சொன்னேன், இப்படி தான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை எங்கள் பாஸ்டர் வரமாட்டார். நான் உடனே கேட்டேன், இப்படி தான் கேட்டேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஏன் சந்தா கட்டலையா சர்ச்சிக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு வரமாட்டாங்க, நீங்கள் வாங்க வந்து கொஞ்சம் மந்திரிச்சிங்க அப்படின்னு. சரின்ட்டு நான் உடனே என்ன செய்தேன், சரின்னு போங்க நான் வரேன் அப்படின்னு. அந்த இடத்த கேட்டுட்டு நான் போனேன் பாருங்கள். நான் ஒரு குருவானவர், என்னுடைய ஆர்டர் படி நான் போகக்கூடாது. ஆனால் நம்ம இரக்கத்தின் அடையாளமாக ஆண்டவர்களுடைய பார்வையில் நிற்கிறோம். அவருக்கும் அப்படி தான் நான் நிற்கணும். நான் போனேன், அங்கே வீட்டுக்கு போகிறப்ப தான் பார்த்தேன், அவருடைய தம்பி மனைவி இறந்தது. சின்ன வயது, குட்டி குட்டி பிள்ளைகள், 2 வயது தக்க குழந்தைகள் 2 பேர் அம்மா கிட்டே வந்து அது இறந்த தாய் என்று கூட தெரியாமல் பேசிகிட்ருக்குறாங்க. அம்மா தெரியுமா, அம்மா படுத்திருக்காதுமா, பாருங்கள் நெஞ்சை உலுக்கிய காட்சி அந்த காட்சி. இது மாதிரி ஒரு இடத்துல நடக்கலை, நிறைய இடத்துல நடக்குதுங்க. அந்த இடத்துல நான் இரக்கத்தை கொடுக்குறவனாக தான் இருந்திருக்கணும். ஆர்டர் படி நான் நிற்கிறவனாக இருந்திருந்தால் தோத்துருப்பேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய குருக்கள் இப்படி இரக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையாலுமே அவர்கள் இயேசுவின் முகமாக மாறியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி உலகத்தை காப்பாற்றுறதுக்கு, கடவுள் பக்கமாக ஆண்டவரை வெற்றி பெற செய்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ், ஊழியர்கள், குருக்கள் ஒரு புறம் இப்படி போராடி கொண்டிருக்கிற இடத்துல, இன்னொரு புறம் கயவர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அழிவுக்கு உட்பட்டவர்கள். வேதம் சொல்கிறது, திருப்பாடல் 147:20 அவர் வேறு எந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை, அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. வேறு எந்த இனத்திற்கும் செய்யலை, உனக்கு செய்திருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? சீராக்கி ஞானம் 16:22 சொல்லுது, அவருடைய நீதியின் செயல்களை யாரால் அறிவிக்க முடியும், அவற்றுக்காக யார் காத்திருக்க முடியும், அவரின் உடன்படிக்கை தொலைவில் உள்ளது. நம்ம கொண்டுட்டு வரணும். யார் அவருடைய திட்டத்தை அறிய முடியும்? நாம் முயற்சிக்கணும். முயற்சி செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். தம்மை தேடுவோருக்கு, கண்டுபிடித்தவங்களுக்கு இல்லை, தம்மை தேடுவோருக்கு அருகில் இருக்கிறார். உண்மையாய் தம்மை தேடுவோருக்கு அவர் இன்னும் அருகில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேடி பாருங்க. சும்மா தேடுவதல்ல, நம்மளுடைய அறிவை வைத்து தேடுவதல்ல, மாறாக ஆண்டவருடைய அந்த நீதியின் இரக்கத்தை வைத்து நீங்கள் தேடி பாருங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.